வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
யோபான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள ஐயோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கு யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே, இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்லுகின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பத்திரிகையிலே வந்த நிகழ்வு. பிரபல மருத்துவமனையிலே ஒரு நபர் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வயது முதிர்ந்த காலத்திலே அவரை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை. வசதியாக வாழ்ந்தவர், பல்வேறுதமான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் என்று சொல்லி அவருக்கு பல்வேறுதமான பெருமைகள் இருந்தாலும் மருத்துவமனையில் அவரை கவனித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் மருத்துவமனையில் நோய்வாய்வுற்று அவர் தீவிர சிகிச்சை பகுதியிலே அவர் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போது அவர் கை தவறி தன்னிடம் இருந்த அந்த தண்ணீர் சிந்திவிடுகிறது கீழே. அதை துடைப்பதற்கு இவரால் முடியவில்லை. அங்கு அப்போது ஒரு செவிலியர் வருகிறார். அந்த செவிலியிடத்திலே, நான் தண்ணீர் தெரியாமல் சிந்திவிட்டேன், இந்த தண்ணீரை துடைத்து சுத்தம் செய்து விடுங்கள், இல்லாவிட்டால் இந்த தண்ணீர் பரவி இந்த மருத்துவமனை இந்த பகுதியை அசிங்கமாக மாற்றிவிடும் என்று சொல்லி அந்த செவிலியிடத்தில் சொல்கிறார். அப்போது அந்த செவிலியர் சொல்கிறார், இது என்னுடைய பணி அல்ல, தண்ணீர் சிறிதாக கொட்டியிருந்தால் நாங்களே சுத்தம் செய்து விடுவோம், இது தண்ணீர் அதிகமாக கொட்டியிருக்கிறது, எனவே மருத்துவமனையின் பணியாளர்கள் சுத்தம் செய்யக்கூடியவர் வந்துதான் சுத்தம் செய்ய வேண்டும், எனவே அவர்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி இந்த செவிலியர் சென்று விடுகிறார். சிறிது நேரம் கழித்து அந்த மருத்துவமனையின் பணியாளர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், இங்கு தண்ணீர் அதிகமாக சிந்தியிருந்தால்தான் நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும், இங்கு தண்ணீர் சிறிதாக தான் சிந்திருக்கிறது, இதை செவிலியர்களே சுத்தம் செய்து விடுவார்கள் என்று சொல்லி இந்த நபரும் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். இந்த வயது முதிர்ந்தவர் நோயாளி இந்த இரண்டு நபர்களையும் மீண்டும் அழைக்கிறார். அழைத்து அவர்களிடத்திலே சொல்கிறார், நான் உங்களுக்கு நீங்கள் சுத்தம் செய்வதற்கான ரூபாயை தந்து விடுகிறேன், யார் சுத்தம் செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது உடனடியாக அந்த செவிலியர் சொல்கிறார், தண்ணீர் சிறிதாக தான் சிந்திருக்கிறது, நானே சுத்தம் செய்து விடுவேன் என்று சொல்லி முன்வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த மருத்துவ பணியாளர் மீண்டும் முன் வந்து, இல்லை இல்லை, தண்ணீர் அதிகமாக சிந்திருக்கிறது, நான் தான் சுத்தம் செய்வேன் என்று சொல்லி மீண்டும் அவரும் போட்டி போடக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இவர் சொல்கிறார், இந்த நோயாளி மருத்துவமனையில் லட்சியத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும், ஆனால் இவர்கள் தங்களுடைய லட்சியத்தை பணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்வுக்கு தங்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நோயாளி தன்னுடைய நிகழ்வை ஒரு பத்திரிகையிலே சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். லட்சியம் என்பது நம் வாழ்வில் ஒரு மதிப்புமிக்க நல்லொழுக்கமாக இருக்கிறது. லட்சியத்தை நாம் பின்பற்றி வாழ்கிற போது நாம் வலுவான வாழ்வின் மதிப்பீடுகளை நல்ல எண்ணங்களை நம்மளிடத்திலே கொண்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக, எனக்கு ஒரு வலுவான ஆசை இருக்கிறது, அந்த வலுவான ஆசையை நான் கடினமாக உழைத்து அந்த உழைப்பின் வழியாக அந்த இலக்கை நான் பெறக்கூடியவனாக இருக்கிறேன். நான் மருத்துவராக மாற வேண்டும் என்றால் நான் நன்றாக படிக்க வேண்டும், முதல் குரூப் எடுக்க வேண்டும், முதல் குரூப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் நீட் தேர்வில் சென்று நான் மதிப்பெண்கள் பெற்று நான் மருத்துவராக முடியும் என்கின்ற ஒரு லட்சியத்தின் பாதை என்பது நம்முடைய நல்லொழுக்கங்கள் வழியாக மதிப்பீடுகளின் வழியாக செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் லட்சியத்தை இன்று இரண்டு வகைகளாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று நல்லது, விரும்பத்தக்கது. நான் சில நேரங்களிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நல்லதை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிற போது, என்னுடைய லட்சியங்கள் நல்ல செயல்பாடுகளை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிற போது, இது நல்லதான ஒரு விரும்பத்தக்கதாக, அது என்னாலும் பிறராலும் விரும்பத்தக்கதாக லட்சியமாக இருக்கிறது. இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய லட்சியம் என்பது தீமையானது, அதை தவிர்க்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக. அதாவது, நான் செய்யக்கூடிய லட்சியங்கள், நான் ஏற்கொள்ளக்கூடிய லட்சியங்கள் ஒரு தவறான எண்ணத்தை அல்லது தவறான செயல்பாடுகளை எனக்குள் சிந்திக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய பிறரை கெடுக்கக்கூடிய செயல்பாடாக என்னுடைய லட்சியம் மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டு லட்சியங்களை இரண்டு வகைகளில் நாம் பிரித்து பார்க்கிற போது, சிலர் சுயநலமான லட்சியவாதிகளாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுயநலமாக என்று சொல்கிற போது, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என்னை மட்டுமே மையப்படுத்திய ஒரு வாழ்வாக, நான் என்கின்ற ஒரு சிந்தனையில் நம்முடைய வாழ்வை நாம் நோக்கி செல்கிற போது, இது சுயநலத்திற்கான ஒரு லட்சிய பாதையாக அமைகிறது. இன்னும் சிலர் தன்னலமற்ற ஒரு வழியில் செல்லக்கூடியவர்களாக, எனக்கு மட்டும் பயனல்ல, பிறரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், பிறருக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில் மற்றவர் மீதும் அக்கறை கொண்டு, தன் மீதும் அக்கறை கொண்டு தங்களுடைய வாழ்வை பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் சுயநலமான ஒரு லட்சியவாதியாக, தன்னலமற்ற ஒரு லட்சியவாதியாக நம்மை நாம் பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உளவியலாளர்கள் சிலர் சொல்கிறார்கள், சுயநலம் என்பது பலரை பார்க்கிற போது அந்த சுயநலத்திலே ஒரு தன்னலமற்ற வாழ்வை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக நாம் சொல்கிற போது, நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறேன், அந்த இடத்திலே மருத்துவர்களை பார்க்கிறேன், அந்த மருத்துவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு என்பது தன்னலமற்ற ஒரு வாழ்வாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர்களுக்குள் பல்வேறு விதமான சுயநலமான எண்ணங்கள், இந்த மருத்துவமனையிலே நாங்கள் பணி செய்கிற போது பல்வேறு விதமான பெருமைகளையும் பல்வேறு விதமான இடங்களையும் பல்வேறு விதமான பொருட்களையும் பணங்களையும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சுயநலத்தோடு பலர் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுயநலத்திலும் தன்னலமற்ற ஒரு வாழ்வை பார்க்கக்கூடிய நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உளவியலாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னலமற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் சிலர் சுயநலமான ஒரு வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். நாம் முகமூடிகளை அணிந்து வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இதயத்தில் இரண்டு வகையான லட்சியவாதிகளை தான் இன்றைய சமூகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று சுயநலமானது, அது தொடரப்படக்கூடாத ஒன்று. மற்றொன்று தன்னலமற்றது, அது நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பணியை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த தன்னலமற்ற ஒரு பணி என்பது புனித லட்சியமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. எப்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்னையும் பிறரையும் மட்டும் மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வாக அல்ல, மாறாக கடவுளை மையப்படுத்தி வாழ்கிற போது அது புனித லட்சியத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் மூன்றாவது வகையாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். புனித லட்சியத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்வு என்பது என்னை மட்டுமல்ல, பிறரை மட்டுமல்ல, கடவுளையும் மையப்படுத்திய ஒரு வாழ்வாக அது மாறுகிற போது புனித லட்சியத்திற்கு நம்மை நாம் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தியிலே புனித லட்சியத்தின் ஒரு மாதிரியாக திருமுழுக்கு யோவானை யோவான் நற்செய்தியால் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மிக சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம், இவர் ஒரு புதிய புனித லட்சியவாதியாக நமக்கு யோவான் நற்செய்தியால் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் புதிய லட்சியவாதியா அல்லது புனித லட்சியவாதியா என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, லட்சியவாதி, ஆம், அவர் ஒரு லட்சியவாதியாக இருக்கிறார். அவர் ஒரு வலுவான ஆசை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன விதமான ஆசை? நான் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும், கடவுளுக்கான பாதையை செமையாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான ஆசை அவரிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. அவரிடத்தில் அவருடைய அழைப்பிலே அவர் நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்? தூய ஆவியால் எலிசபெத்தின் வயிற்றிலே அவர் துள்ளி குதித்து கடவுளை போற்றி புகழக்கூடியவராக அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய அழைப்பின் நோக்கத்தை அவர் முழுமையாக உணரக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய அழைப்பிலே கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய அழைப்பின் வழியாக அவர் கவனத்தை முழுமையாக கடவுள் மீது, இயேசு மீது செலுத்தி, நான் இயேசுவின் பாதையை செமையாக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்கின்ற கவனத்தை இயேசு மீது செலுத்தி, நான் மெசியா அல்ல, எனக்கு பின் வரக்கூடியவர் தான் மெசியா என்பதை சுட்டி காட்டக்கூடியவராக அவர் தன்னுடைய பணியை கடின உழைப்பால் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இந்நட்சத்திரம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய லட்சியத்தில் தன்னலமற்றவராக வாழக்கூடியவராக இருந்தாரா? ஆம், அவர் தன்னலமற்றவராக அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மற்றவர்கள் நன்மைக்காக தனது வாழ்வை வாழ்ந்தாரா? ஆம், தன்னுடைய வாழ்வை பிறருடைய நன்மைக்காக என்று வாழக்கூடியவராக இருந்தார். ஆம், நிச்சயமாக அவருடைய வாழ்வு என்பது தன்னலமற்ற ஒரு தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக, புனித லட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடியவதாக, தன்னுடைய வாழ்வு மட்டுமல்ல மற்றவருடைய வாழ்வும் கடவுளுக்கான மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வு இருக்கிறது. இதைதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் மூன்று விதமான சிந்தனைகளில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, மற்றவர்களின் நல்வாழ்வை பற்றி அக்கறை கொண்ட புனித லட்சியத்தின் ஒரு பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது மற்றவருடைய வாழ்வை பற்றிய அக்கறை கொண்ட ஒரு புனித லட்சியமாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அதைதான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே சிறந்த எடுத்துக்காட்டை அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். மற்றவர்களின் நல்வாழ்வை பற்றிய முழுமையான அக்கறையை அவர் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சொந்த செழிப்பை விட, அவருடைய சொந்த வாழ்வை விட மற்றவர்களின் வாழ்வின் மீது அவர் முழுமையான அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் திருமுழுக்கு யோவானின் சில சீடர்கள் அவரிடத்திலே வந்து அவரிடத்திலே தூய்மை சடங்கை பற்றிய விவாதத்தை மேற்கொள்கிற போது, ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உமோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்று சொல்லி கேட்கிற போது அவர் திருமுழுக்கு யோவான் அழகாக சொல்கிறார், விண்ணிலிருந்து அருளாப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். கடவுளுடைய அருளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்வின் வழியாக மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வாழ்வை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சுயநலத்தை விடுத்து, தன்னலமற்ற ஒரு வாழ்வை விடுத்து அவர் பிறருக்கான ஒரு பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னை மெசியாவாக மேற்கோள் காட்டியிருக்கலாம், ஆனால் இவர் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக இயேசுவை முன்னிலைப்படுத்தி கடவுளுடைய வாழ்வை முன்னிலைப்படுத்தி கடவுளுக்கான ஒரு செம்மையான பணியை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கான பாதையை செம்மையாக்குவதிலே இவர் பல்வேறுதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மற்றவர்களின் நல்வாழ்வை பற்றி இவர் அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் முதல் கருத்தாக, மற்றவர்கள் நம் நல்வாழ்க்கையிலே நாம் அக்கறை கொண்ட புனித லட்சியத்தில் நாம் இயக்கப்படக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை யோவான் ஆட்சியால் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்வது, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் அக்கறை கொண்ட புனித லட்சியவாதிகளாக நாம் இயக்கப்படுகின்றோமா என்கின்ற கேள்வி இன்று எழப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் என்கின்ற மையத்தில் மட்டுமல்ல பிறரையும் நாம் முன்னோக்கி செல்கிற போது, அந்த பிறரை நோக்கி செல்கிறது கடவுளை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறதா? பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்னை பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லது பிறர் மத்தியிலே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறரை என்னை பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு செயல் ஒரு மையத்திலே தான் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது நம்முடைய செயல்பாடுகள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கிறோமோ, அப்போது நம்முடைய வாழ்வு புனித லட்சிய பாதையிலே செல்லக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதைதான் புனித அவிலா தெரசால் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்விலே இறைவன் பால் முழுமையான அன்பு கொண்டவராக ஒவ்வொரு செயல்பாடையும் கடவுளுக்காக என்று சொல்லி செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் சொல்வார், God and all services, which means, அதாவது நான் எனக்கு கடவுள் மட்டுமே போதும் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவராக ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை அவர் இல்லத்திலே புதிய இல்லம் நிறுவுவதற்காக அவர் வழியிலே சென்று கொண்டிருந்த போது அவர் சென்று கொண்டிருந்த வண்டி கல்லில் தடுக்கி அவர் கீழே விழக்கூடிய நிலைக்கு செல்கிறது. அவர் கீழே விழுந்து விடுகிறார். கீழே விழுந்த பிறகு அவர் சொல்கிறார், கடவுளுடைய புகழ் என்றும் போற்றப்பெறுவதாக என்று சொல்கிறார். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய வாழ்விலே கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக செய்யக்கூடியவராக இருந்தார். அதேதான் திருமலர் தெரசாலும் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக, தன்னுடைய புகழை பரப்ப வேண்டும் அல்லது பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி செய்யவில்லை, மாறாக கடவுளுடைய மகிமை பாராட்டப்பட வேண்டும், கடவுளை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி செய்யக்கூடியவராக இருந்தார். இப்படி பல்வேறு விதமான புனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களை மையப்படுத்தி பிறரை மையப்படுத்தி மட்டும் தங்களுடைய பணிகளை செய்யவில்லை, மாறாக கடவுளுக்காக என்று சொல்லி தங்களுடைய பணிகளை கிறிஸ்துவின் மகிமைக்காக என்று செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைதான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த திருமுழுக்கு யோவான் ஒரு அழகான ஊமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மூன்று நபர்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மணமகள், மணமகன், மணமகனின் தோழர் என்று சொல்லி, மணமகன் என்பது இயேசுவை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, மணமகள் என்பது திருச்சபையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, மணமகனின் தோழர் என்று சொல்லக்கூடியது யோவானை தன்னை சுட்டி காட்டக்கூடியதாக அவர் சொல்கிறார். அவர் இயேசு கடவுள் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு மனிதராக, கடவுளுடைய பிரதிநிதியாக, கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் இது மூன்றாவது கருத்துக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. நாம் எப்போது கடவுளை மகிமைப்படுத்துகிறோமோ அப்போது முழுமையான ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் நாம் முழுமையான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்ற புனித லட்சியத்திற்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். நம்மை நாம், அதாவது த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்று சொல்வார்கள், இது சாதாரண ஒரு மகிழ்ச்சி அல்ல, மாறாக என்னை முழுமையான ஒரு மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதை தான், இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது, அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிறரை உயர்த்தி தம்மை தாழ்த்தி அவர் கடவுளில் மகிமை கொள்ளக்கூடியவராக, மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இவர் சொல்கிறார், என்னுடைய மகிழ்ச்சி பேறு வகை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நான் பெரு மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறேன், காரணம் கடவுளுக்கான ஒரு பணியை நான் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் அச்செய்தியாளர் அழகாக திருமுழுக்கு யோவானை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் பணி செய்கின்ற போது, கிறிஸ்துவை மையமாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்ற போது நாம் பெரு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் மத்தேயின் அச்செய்தி அதிகாரம் 10:39 நாம் வாசிக்கிறோம், தம் உயிரை காத்து கொள்ள விரும்போர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்ளக்கூடியவராக இருப்பர். இயேசுவின் பொருட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் வழியாக நாம் அதை இழப்பாக கருதாமல் நாம் பெரு மகிழ்ச்சியாக நாம் கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளின் பெயரால் கடவுளுக்காக என்று நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது நாம் நிறை வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதையேதான் யோவான் அச்செய்தியாளர் அதிகாரம் 10:10 நாம் வாசிக்கின்றோம், நான் வாழ்வு பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்துள்ளேன், நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்துள்ளேன், அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்துள்ளேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒரு புனித பாதையின் லட்சியத்திலே செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சுயநலங்களை விடுத்து பிறர் நலத்தில் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பணிகளை நாம் செய்கிற போது நிறைவான ஒரு மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுயநலத்தை விடுத்து புனித லட்சிய பாதையில் நாம் பயணிக்கும் போது நாம் இறைவனுடைய நிறைவை, இறைவனுடைய மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல, நான் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறேன் என்று சொல்லி யோவான் அச்செய்தியாளர் முதல் திருமுகத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது நம்முடைய சுயநலங்களை விடுத்து நாம் பிற நலத்தில் நாம் வாழ்கிற போது, கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை நாம் செய்கிற போது இறைவனுடைய மகிழ்ச்சியை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் நமக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் ஆசீர்வாதங்களையும் எப்போதும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய வாழ்விலும் தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக, மற்றவருடைய நல்வாழ்வில் வழியாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி நிறைவான ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவான ஒற்றுமையையும் நிறைவான ஒரு வாழ்வையும் பெறக்கூடிய மக்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.